பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இந்த நாளிலும் கூட நம்முடைய சபை அங்கத்தினர்கள் திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கரூர் சபை அங்கத்தினர்கள் உங்களுக்கு அவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் அந்த அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் கூட நான் அவர்களிடத்துல மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ மிக நீண்ட நாளுக்கு பிறகாக தேவன் உங்களை யாவரையும் முகமுகமாக சந்திப்பதற்கு இந்த நாளில் எனக்கு கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்காக நான் ஒரு கொடான கூடிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக நம்முடைய இந்த திருவசனத்தின் நிமித்தம் நாம் இன்று யாவரும் கூடியிருப்பதற்கு கிருபை செய்த அவருக்கு எல்லா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இப்போ கடந்த நாட்களாக நாம் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களுக்குள்ளாக தேவன் நம்மளை நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கிறார். மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை கூட நம்ம இப்ப நெருங்கி வந்துட்டு இருக்கிறோம். அப்போ அது சம்பந்தமா நம்ம நிறைய பாடங்களை கூட கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்திருக்கிறார். அப்ப அந்த வகையில இன்னைக்கும் கூட ஒரு முக்கியமான ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ நமக்கு நல்லா தெரியும் பஸ்கா, நமக்கு அது நெருங்க நெருங்க இல்லைங்களா ரொம்ப, அதாவது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு உலக பிரகாரமா நம்ம சொல்லும் போது ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனவாட்டிக்கு அந்த நாள் நெருங்க நெருங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும், பயமும் திகிலும் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆனா ஒரு வகையில பயமும் திகிலும் கூட இருக்கும். இன்னைக்கு மனவாட்டிகளாக நாம் கூட அந்த ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருந்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் தேவனுடைய கிருபை இம்மட்டுமாய் நமக்கு இருப்பதனால அதற்கு வேண்டிய எச்சரிப்புகள் ஆலோசனைகள் நமக்கு தொடர்ந்து அவர் கொடுத்துட்டு வரார். அதற்காக கூட நாம் அவருக்கு நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னைக்கு அதே ஒரு வகையில ஒரு பாடம் தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ எந்த ஒரு பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எசேக்கியா ஆசாரித்த பஸ்கா, எசேக்கியா ராஜா ஆசாரித்த பஸ்காவை குறித்து நாம இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போறோம். அப்போ இந்த எசேக்கியா பஸ்காவை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு பகுதியும் கூட இந்த ஒரு பகுதி. ஏன்னா பஸ்காவுக்கு தேவன் என்னவெல்லாம் கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளைகளுக்கு இங்க வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது, எதிர்ப்பதமா நடக்குது. அப்போ அந்த பஸ்கானுடைய கட்டளை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த எகிப்தை விட்டு அவங்க வெளியேறும் அதற்கு முன்பாக இல்லைங்களா, நிசான் மாதத்துல எவ்வளவு எத்தனாவது தேதி இல்லைங்க ஆயத்த மாதம் அந்த ஆட்டை அடிக்கப்படுறது 14ஆம் தேதி நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த 14ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப விசேஷமான அவங்களுக்கு நாள். அப்ப அந்த நாள்ல அவங்க அந்த ஒரு பஸ்காவை ஆசரிக்கும் போது எப்படி ஆசரிச்சாங்க நமக்கு தெரியும் இல்லைங்களா, ரொம்ப வித்தியாசமான ஒரு முறை அங்க தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அப்ப அந்த பஸ்கா எப்படி இருந்துச்சு அப்படின்னா கையில தடி பிடிச்சுக்கணும் இல்லைங்களா, இடுப்புல கத்தியெல்லாம் கட்டிக்கணும், செருப்புலாம் மாட்டிக்கணும், அப்புறம் அப்பம் புளிப்பில்லாத அப்பம் இருக்கணும், கீரை கசப்பு கீரை இருக்கணும், அப்புறம் சுடப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சம் இருக்கணும். அப்ப இது எல்லாம் வந்துட்டு இந்த ஓவர் நைட்ல அவங்க சாப்பிட்டு முடிக்கணும். அப்ப இந்த கட்டளை எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்ப இதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்கள் கூட நமக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு பஸ்காவையும் அவங்க இந்த பயபக்தியோட ஆசரிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அந்த ஒரே ஒரு முறை மாத்திரம் தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஒரு பயபக்தியில தேவன் சொன்ன அந்த கட்டளையே அங்க வந்துட்டு ரொம்ப சரியா பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம்லாம் வந்து அவங்க அதே போல பஸ்காவை ஆசரிச்சாங்களான்னா நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போற இந்த எசேக்கியா ஆசரித்த அந்த பஸ்கா குறித்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண போது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல மாத்திரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது அவர்களுடைய முற்பிதாக்கள் எகிப்துல இருந்து அந்த பஸ்காவை ஆசரிச்ச அந்த முற்பிதாக்கள் மாத்திரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பஸ்காவை அவங்க உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ரொம்ப சர்வஜாக்கிரதையா அவங்க வந்து கடைபிடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க பின்னாடி வந்துட்ட அவருடைய சந்ததிகள்லாம் அந்த பஸ்காவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததாக அங்க வந்துட்டு நமக்கு தெரியல. ஏன்னா சில வசனங்கள் நம்ம படிச்சோம்னா கிளியரா நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க வசனம் வாசிக்கலாம், 2 நாளாகமும் முப்பதாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து நீங்க வாசிக்கலாம். ரெண்டு நாள் ஆகமம் முப்பதாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து நீங்க வாசிக்கலாம்.
அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி இப்ராஹிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பஸ்காவை இரண்டாம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமற் போயிருந்தது.
இப்போ எந்த காலத்துல பஸ்கா ஆசரிக்கணுமோ அந்த காலத்துல இவங்க என்ன பண்ணல, பஸ்காவை ஆசரிக்கவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, பஸ்கா ஆசரிக்கிறதுக்காக இன்விடேஷன் கொடுக்கற அளவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து அவங்களே அந்த பஸ்கா கொண்டாட வைக்கிற அளவுக்கு அந்த நிலைமை என்ன ஆயிருக்கேன், அப்படியே தலைகளாயிருக்கு. நினைச்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் இந்த பஸ்காவை குடிச்ச அந்த அறிவுல பின்தங்கி இருக்கிறாங்க பாருங்க இல்லைங்களா. மிக மிக முக்கியமான ஒண்ணு, ஏன்னா அந்த பஸ்காவை கொடுத்து தான் அங்க எகிப்திலிருந்து அவருடைய முற்பிதாக்களை எல்லாம் தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாம் மறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு காலப்பகுதி இப்ப போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுல் ராஜா, சாலமோன் ராஜா, தாவீது எல்லாம் இவங்க காலமெல்லாம் என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு. இவங்க எல்லாம் இருக்கும்போது எப்படி இருந்திருக்காங்க தேவனுக்கு, ரொம்ப பயபக்தியா இருந்திருக்காங்க இல்லைங்களா. சாலமோன் நம்ம எடுத்துக்கலாம், தாவீது எடுத்துக்கலாம். அப்போ சவுல் அவரும் கூட எந்த அளவு தான் இருந்திருக்கிறார் தேவன் கிட்ட, ரொம்ப பயபக்தியோட நடந்திருக்கிறாங்க. அப்ப தீர்தரிசிகள் மாத்திரம், அவங்களும் இல்ல, அவங்களும் கூட அந்த அளவுக்கு பயபக்தியை நடந்திருக்காங்க. ஆனா இது அப்படியே தொடர்ந்து நடந்துட்டு வரும்போது இப்போ சாலமோன் காலத்துல என்ன ஆயிடுச்சுங்க, ராஜ்யம் பிரிஞ்சிருச்சு, ரெண்டு ராஜ்யமா பிரிஞ்சிருச்சு. அப்ப இந்த ரெண்டு ராஜ்யமா பிரிஞ்ச போது இங்க எசேக்கியா எந்த ஒரு ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கிறாருன்னா, யூதாவுக்கு ராஜாவா இருக்கிறார். இப்ப இவர் யூதாவுக்கு ராஜாவா இருந்துட்டால் இவர் என்ன பண்றாருன்னா, இவரு கூட முன்ன இருந்த தன்னுடைய சகோதரர்களையும் என்ன பண்றாரு, இந்த பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்ப இந்த அழைப்பு கொடுக்கற அளவுக்கு இந்த பஸ்கா அவங்களுக்கு இப்ப மறந்து போயிடுச்சு, மறந்துட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, இவங்க இன்னும் அந்த எருசலேம்ல அந்த நாள்ல கண்டிப்பா கூடிடுவாங்க, ஆனா கூட கூட இல்ல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் அப்படின்னா இவங்கள இந்த ஆலயத்தினுடைய கதவுகளை பூட்டுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஒரு வசனம் வாசிங்க நீங்க, அதுல 29:7 வாசிங்க.
அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள்.
நினைச்சு பாருங்க, தேவனுடைய ஆலயம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப விசேஷமா தேவன் கொடுத்த கட்டளை அது இல்லைங்களா. சாலமோன் கட்டின தேவாலயம், எவ்வளோ அந்த தேவாலயம் கட்டினதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜா மற்ற ஜனங்கள்லாம் எப்படி கம்பீரித்தார்கள் இல்லைங்களா. நம்ம படிக்கிறோம் அந்த ஆலயம் கட்டிட்டு அதுக்கு பிரதிஷ்டை பண்ணும் போது ஜனங்கள் எவ்வளோ சந்தோஷமா களி கூர்ந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆலயம் இப்ப என்ன ஆயிடுச்சு, விளக்குகள்லாம் அணைச்சிட்டாங்க, அங்க பலி செலுத்துறதெல்லாம் நின்று போச்சு. கடைசியா கோயிலுக்குள்ளேயே யாரும் போகணும் வேண்டிய அவசியம், ஆலயத்துக்குள்ளேயே போகாம அதை என்ன பண்ணிட்டாங்க, கூட்டி போட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஜனங்களுக்கு ஆலயத்தின் மேல இருக்கிற அந்த சிந்தை பாருங்க, அந்த ஞாபகம் இல்ல, சுத்தமா இல்ல அவங்களுக்கு, அந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்ப இந்த அளவுக்கு இருக்கும் போது அங்க என்ன ஆச்சுன்னா, எருசலேம்ல இங்க இசைக்கல் ராஜா எல்லாருக்கும் அங்க அறிவிப்பு கொடுத்துட்டு, நீங்க எல்லாரும் வாங்க எருசலேமுக்கு, நாம என்ன பண்ணலாம், பஸ்காவை நம்ம வந்துட்டு ஆசரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, ஆனா அது எந்த காலத்துல ஆசரிக்கணுமோ அந்த காலத்துல ஆசரிக்க முடியாமல் அங்க வந்துட்டு போயிடுச்சு. நம்ம வந்து பாக்குறோம், அப்போ ஏன் இந்த அளவுக்கு அங்க ஆயிடுச்சு இல்லைங்களா, காரணம் கூட நம்ம வந்து பார்க்கிறோம், பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்ப தொடர்ந்து நீங்க அப்படியே வாசிங்க.
இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கும் சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. எழுதி இருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர் சபா முதல் தான் மட்டுமல்ல இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைசாற்றி வைக்க தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் கொடுத்த நிரூபங்களை அஞ்சல்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் யூதா எங்கும் போய் இஸ்ரவேல் புத்திரரே ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாய கர்த்தரிடத்துக்கு திரும்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்பி இருக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார்.
ஆமாங்க, இப்ப என்ன பண்றாருன்னா ஐசாய்க்கேல் ராஜா அங்க பிளான் பண்ணதோட மாத்திரம் இல்ல, முடிவு பண்ணிட்டு அங்க எல்லா அங்க அதாவது இஸ்ரேல் தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் எல்லாம் கோத்திரம் கோத்திரமா இருக்காங்க இல்லைங்களா, எல்லா கோத்திரத்துக்கும் அவர் என்ன பண்றாரு, ஆட்கள் அனுப்புறாரு. அதாவது இங்க ஆட்கள் அனுப்புறதுன்னா அஞ்சல்காரர்கள் அவங்களை அனுப்பி என்ன சொல்றாருன்னா, நீங்க போயிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன போய் சொல்றாங்கன்னா, உங்கள் பிதாக்கள் வந்துட்டு, பிதாக்கள்னா இவங்களுக்கு முன்னாடி இருந்த ஜனங்கள், இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனுக்கு அங்க சரியா ஆராதனை செய்யாம தேவனை கோபப்படுத்திட்டு அப்படி இருந்துட்டாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி இருக்க வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப எருசலேமில் கூட தேவனுக்கு பஸ்காவை ஆசரிப்பு பண்ணுங்க. இது வந்துட்டு இசைக்கல் ராஜா உங்களுக்கு ஒரு அழைப்பா கொடுத்துருக்கிறார், இது கட்டளை இல்ல. ஏன்னா இவரு தான், எங்கதான் கட்டளை கொடுக்க முடியும், ஆமா யூதாவில் மாத்திரம்தான் கட்டளை கொடுக்க முடியும், இஸ்ரேல் மத்த கோத்திரத்துக்கு இவர் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வேற ராஜாக்கள் இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கும் போது அழைப்பு தான் கொடுக்குறாரு. ஆனா ரெண்டா பிரிஞ்சிட்டாலும் இவர் என்ன மைனஸ் மனசுல வரல, மறக்கல. இருந்தாலும் எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரே சகோதரர்கள், நீங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கூப்பிடுறாரு. ஆனா இப்படி கூப்பிடும் போது எல்லாருமே வந்துட்டாங்களா, இல்ல ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறது ஏதாவது நினைச்சாங்களா, இல்ல எந்த அளவுக்கு இந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போது அவங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்தாவது வசனம் நீங்க வாசிக்கணும்.
அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராக பிரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள்.
பாத்தீங்களா, போய் சொல்லும் போது எவ்வளவு பயம். முதல்ல இவங்க என்ன நினைச்சிருக்கணும், நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், தேவனுடைய ஆலயத்தை நம்ம வந்து கூட்டிட்டோம், பஸ்கா ஆசரிக்கிறத நம்ம சரியா ஆசரிக்கல, வருஷம் வருஷம் நம்ம செய்யணும், அது வந்துட்டு நித்திய நியமம் கூட சொல்ற இல்லைங்களா, அது முதல் முதலா கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணமும் கூட, அது எவ்வளவு மகத்துவமான ஒண்ணு. ஆனா நம்ம இந்த அளவுக்கு அதை மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு அவங்க மனசுல என்ன வரல, அந்த சிந்தனை வரல. ஆனா என்னதான் பண்றாங்கன்னா, சொல்ல போன அஞ்சல்காரர்களை குறித்து என்ன பண்ணிருக்கிறாங்க பாத்தீங்களா, கேலி கிண்டல் பண்ணிருக்கிறாங்க. அப்ப எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் யாருக்காவது போயிருக்கும், ராஜாக்காவது போயிருக்கும், இசைக்களுக்கு போயிருக்கும். அப்ப இசைக்களுக்கு எப்படி இருந்திருக்கும், நம்ம ஏப்பா இந்த வேலையெல்லாம் செய்யணும் இல்லைங்களா, நம்ம பாட்டுக்கு ஒரு ராஜாவுக்கு இந்த மாதிரி ஒரு அவருடைய வார்த்தைக்கு அவமரியாதை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லைங்களா, அது ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாது ராஜாக்களுக்கு. இருந்தாலும் இவர் என்ன பண்றாருன்னா, இது நம்ம மேல் விழுந்துட்ட கடமை, இதை நம்ம சரியா செய்யணும், ஏன்னா நம்முடைய பிதாக்கள்ல யாரும் எதுவுமே பண்ணல. அப்ப இவருக்கு முன்னாடி இருந்துட்ட ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தேசத்தை முழுக்க விக்கிர தோப்புகளா மாத்திட்டாங்க. அப்ப இவர் தான் வந்துட்டு அந்த விக்கிர தோப்புகளை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆலயத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி அங்க பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு ரெடி பண்றாரு. அப்ப இந்த மாதிரி இருக்கும் போது ஆனாலும் அவர் என்ன பண்ணல அப்படின்னா, யாரையும் அவர் வந்து அந்த மாதிரி ஏதாவது கேலி கிண்டல் செய்யும் போது யாரு மாதிரியும் அவர் கோவப்படல, வருத்தப்படல. நீங்க வரவங்க என்ன பண்ணலாம், வரலாம், வராதவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா என்னுடைய கடமை என்னாச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய அந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் மனத்தாழ்மையோடு வந்தாங்களோ அவங்களை வச்சுட்டு அங்க பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு தேவன் அவங்களுக்கு உதவி பண்றாரு. 12வது வசனம் நீங்க வாசிங்க.
கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திச்சு.
பாத்தீங்களா, அப்போ இந்த முயற்சி இசைக்கள் எடுத்துட்டாரு. ஆனா தேவன் என்ன பண்றாரு, தேவனுடைய பார்வையில அது ரொம்ப நலமான இருந்ததுனால அங்க இசைக்கல் ராஜா செஞ்சதையெல்லாம் தேவன், அங்க யார் அந்த வார்த்தைக்கு தங்களை தாழ்மைப்படுத்திட்டு வந்தாங்களோ அங்க அவங்களை எல்லாம் கூட்டிட்டு அவங்களுடைய மனதையெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு மனப்படுத்தி அங்கந்த ஒரு பஸ்கர் ஆசரிக்கிறதுக்கு தேவன் ஒரு கிருபை பண்ணிருக்கிறார். நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இப்படியே எல்லாரும் கூடுனதுக்கு அப்புறம் இந்த பஸ்கவை அவங்க எப்ப ஆசரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் 13 நீங்க வாசிக்கலாம்.
அப்படியே 2வது மாதத்தில்
பாத்தீங்களா, அதாவது பொதுவா பஸ்காவை அதாவது புளிப்பில்லாத அந்த அப்பம் எத்தனாவது எந்த மாதத்துல கொண்டாடணும், 2வது மாதத்துல கொண்டாடணுங்களா, நீசான் எந்த மாதம், முதல் மாதம், முதல் மாதத்துலதான் பஸ்காவை கொண்டாடணும். ஆனா இவங்க நீங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, 2வது மாதத்துல கொண்டாடிக்கிறாங்க, இது சரியா இல்லைங்களா. இப்ப தேவனுடைய பார்வையில் நலமானதா இருக்குமா, அப்படி இருக்கும்போது தேவனை அங்கீகரிப்பாரா, சரி பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ பஸ்கா வந்து ஆசரிக்கப்பட வேண்டிய நாள்ல ஆசரிக்கல. இப்போ ஒரு மாசம் தள்ளிதான் ஆசரிக்கிறாங்க, அடுத்த மாசத்துல 14ஆம் தேதி அந்த பஸ்காடு அடிக்கப்படுது. அப்ப காலாங்காலமா செய்துட்டு வந்த அந்த நியமம் இங்க என்ன ஆயிடுச்சு, இப்போ மாறி போச்சு. அப்படி இருக்கும் போது இப்போ அந்த ஆட்டுக்குட்டையில எல்லாம் வெட்டும் போது இப்ப ஆசாரியருக்கு லேயருக்கு என்ன ஆயிடுச்சு, வெக்கம் வந்துருச்சு. அப்ப என்ன நடந்திருக்குங்க, அந்த ஆட்டுக்குட்டைகளை வெட்டும் போது இன்னும் அந்த வெக்கம் வந்துட்டு எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லா லேவியர்களுக்கும் வரல. சில பேர் பரிசுத்தம் பண்ணாம இருக்கிறாங்க தங்களை. ஏன்னா பஸ்கா அப்படின்னு சொல்லும் போது முக்கியமா எங்க அங்க அங்க என்ன இருக்கணும், பரிசுத்தமே இருக்கணும். பரிசுத்தம்னா எதுல எல்லாம் பரிசுத்தம் இருக்கணும், எதுல எல்லாம் இருக்கணும், முக்கியமா ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் அங்க எகிப்துல கொடுத்த அந்த நியமத்துக்கு போயிட்டோம்னா அங்க பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு தேவன் நியமம் எப்படி கொடுத்திருக்கிறான்னு பாத்துட்டீங்கன்னா, முதல்ல அந்த பஸ்கா ஆசரிப்பு தொடங்குற அதே அன்னைக்கு அவங்க முதல்ல என்ன வேலை செய்யணும்னா, வீட்டுல எந்த ஒரு பொருளும் புளிப்போட இருக்கக்கூடாது, ஒரு சின்ன பீஸ் கூட அங்க என்ன கூடாது, காணப்படவே கூடாது. காணப்பட்டுச்சுன்னா என்ன ஆயிடும், நீங்க வாசிங்க யாத்ராகமம் 12:15.
முதலாம் நாளில் தானே ஈத்தமாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரில் இருந்து அறுப்புண்டு போவான்.
19 கூட வாசிங்க,
7 நாள் அளவும் உங்கள் வீடுகளில் புளித்தமால் காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான்.
பாருங்க எவ்வளவு பெரிய கட்டளை இல்லையா. அப்போ அவங்க அந்த கொண்டாடுற அந்த அதாவது ஸ்டார்ட் பண்ண அந்த நாள்ல இருந்து இப்ப கூட நம்ம பாக்கலாம். இங்க புரஜாதி இன்னைக்கு இந்துக்கள் கூட நம்ம கூட இந்துவா இருக்கும் போது புரஜாதியில இருந்த போது வழி வழியா செய்துட்டு இருந்த ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பண்டிகை ஊருக்குள்ளேயோ அல்லது முக்கியமான பண்டிகை ஆரம்பிக்கும் போது முதல்ல என்ன பண்ணுவாங்க, வீட்டை தான் சுத்தம் பண்ணுவாங்க இல்லைங்களா. எல்லாம் அன்னைக்கு தான் வீடே சுத்தமா இருக்கும். அந்த வருஷத்துல ஒரு நாள் எல்லாம் வெளியெல்லாம் பொருள் எல்லாம் எடுத்து வச்சு தண்ணி எல்லாம் போட்டு நல்லா கழுவி அழுக்கு துணியெல்லாம் நல்லா துவைச்சிட்டு வீடுக்குள்ளாம் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு வீட்டு நல்லா கழுவி விட்டு அப்புறம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் உள்ள கொண்டு போய் வைப்பாங்க, மொத்தம் சுத்தம் பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் தேவன் கொடுத்த கட்டளை. இங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியெல்லாம் அடிப்பாங்க. ஆனா தேவன் அவங்களுக்கு கொடுத்த கட்டளை என்னன்னா, அந்த புளிப்போட எந்த ஒரு பொருளும் அங்க இருக்கக்கூடாது, ஒரு சின்ன பிட்டு கூட இருக்கக்கூடாது. இருந்தா என்ன பண்ணிடணும், உடனே வெளியே எடுத்துடணும். அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா ஒருவேளை அவங்க வந்துட்டு கவனிக்காம விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னதான் நடக்கும், அவ்வளவுதான், தேவன் ஒரே அடி போட்டுருவார். அப்ப நினைச்சு பாருங்க, இதெல்லாம் இப்ப இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ஆசாரியர்களுக்கு பரிசுத்தம் பண்ணாம இருக்காங்க. இவங்களுக்கு அப்படியே பயம் கூட இருந்திருக்கும், கண்டிப்பா ரொம்ப பயம் இருந்திருக்கும். இப்ப இவங்களுக்கு என்னன்னா, அந்த பரிசுத்தம் பண்ணாம இருக்கிற அந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் முன்னாடி வர்றதுக்கு பயந்துக்கிறாங்க. பயம் அவங்களுக்கே மனசுக்குள்ள பயம், ஏன்னா பழைய அந்த நிகழ்ச்சியில அவங்க நினைச்சு பாக்குறாங்க, தேவன் கொடுத்த கட்டளை எல்லாம் ஒருவேளை நம்ம இப்ப இறங்கிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்ட்டு. ஆனாலும் இங்க என்ன நடந்துச்சுன்னா, சில பேர் பரிசுத்தம் பண்ணியிருந்தாங்க, அவங்க அந்த ஆட்டுக்குட்டையை வாங்கி பலியை வந்துட்டு செலுத்துறாங்க. இப்ப அவங்க இந்த ஒரு வாய்ப்பு இப்ப அவங்க கண்ணு முன்னாடி யாருக்கு போயிருக்கு, அங்க யார் தங்களை பரிசுத்தம் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அங்க போகுது. அப்ப இவங்களுக்கு எப்படி இருக்கும், இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் இவங்க வந்து வெக்கப்படுறாங்க, வருத்தம் தான் படணும், உட்கார்ந்து அழுகணும். ஆனா இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வெக்கம் ஆயிடுச்சு. ஏன் வெக்கம் ஆயிடுச்சுன்னா, இன்னும் ஒரு வசனம் நம்ம வாசிச்சா தெரிஞ்சிடலாம். 17வது வசனம் வாசிங்க,
சபையிலே அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்காக பக்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அது ஏனென்றால் எப்ராயிம் மனாசே இசக்கார் செபுலோன் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தும் எழுதியிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள்.
நினைச்சு பாருங்க, தேவன் கொடுத்த கட்டளை அதை கொஞ்சமாவது மீறினிட்டா என்ன ஆயிடும், சொன்னா சொன்னதா அங்க என்ன ஆயிடும், அப்பயே மரணம் வந்துடும். ஆனாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எழுதி இருக்கிற பிரகாரமாக இவங்க பஸ்காவை ஆசாரிப்பு பண்ணல. அதாவது பரிசுத்தம் பண்ணிட்டு தான் அந்த பஸ்காவை ஆசாரிக்கணும், ஆனா பரிசுத்தம் இல்லாம இப்போ பஸ்காவே ஆசாரிச்சுட்டாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. ஆனா இப்ப இவங்களுக்கு என்ன வரலங்க, ஒண்ணும் வரல, சாகல இவங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் யோசனை பண்றாங்க, கண்ணுக்கு முன்னாடி அங்க பலி கொடுக்க எல்லாம் நடந்துட்டு இருக்குது, அதையெல்லாம் மற்ற ஆசாரிய லேவியர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போ இவங்களும் கூட அதை சாப்பிட்டுட்டாங்க, ஆனா இந்த பரிசுத்தம் பண்ணா அந்த ஆசாரிய லேவியர்களுக்கு அங்க எதுவுமே வரல. இவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கும், அப்படியே அப்படியே வெக்கி போயிருச்சு அவங்களுக்கு. ஏன்னா கண்டிப்பா செத்துருக்கணும் இந்த ஒரு விஷயத்துக்கு, ஆனா தேவன் எவ்வளவு கிருபை பண்ணிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சு இவங்களுக்குள்ளயே என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வெக்க மனசுதான் சார். வெக்கிறதுனா அங்க அப்படியே கூச்சம் பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. நம்ம கூட வந்துட்டு நிறைய அந்த மாதிரி சமயத்துல வரும் இல்லைங்களா, நம்ம ஏதாவது தப்பா பண்ணிட்டா அடுத்தவங்களுடைய முகத்துல முழிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஆயிடும், அப்படியே ஒரு குற்ற உணர்வு மனசுல அப்படியே இருக்கும். ஏன்னா அவரும் அவங்க சைட்ல வந்து ரொம்ப சரியா பண்ணிருப்பாங்க, ஆனா நாம அத ஆமா அத வந்துட்டு ஏதோ வேற மாதிரி தப்பா பண்ணிருப்போம், ஆனா அது சரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், மனசு ரொம்ப கூச்சமாயிடும், அவங்கள பாக்குறதுக்கே நமக்கு மனசு வராது, ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க பண்ண காரியத்துக்கு தேவன் இவங்களுக்கு கொண்டு போட்டிருக்கணும், ஆனா தேவன் இவங்களுக்கு கிருபை காட்டிட்டு அந்த பஸ்காவுக்குள்ள ஆசரிக்கிறதுக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்குறாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நம்ம எந்த அளவுக்கு தப்பு பண்ணிட்டோமே, இவ்வளவு மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டாங்க. அப்ப ஏன் இவங்களை வந்துட்டு தேவன் கொல்லல, அப்ப அந்த நேமம் என்னாச்சு அப்படின்னா அது கர்த்த வசனம் நீங்க வாசிக்கலாம்.
அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும்
முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். தெரிஞ்சு வச்சுட்டு இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாம் பரிசுத்தம் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க, கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு, அட்டி பின்னி எடுப்பாரு, கண்டிப்பா இவங்களுக்கு மரணம் தான் வரும். இப்போ இவ்வளோ நாளா இவங்க பஸ்கா சிந்தனையே இல்லாம இருந்திருக்கிறாங்க, ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் அந்த மனச வந்துட்டு முன்னாடி அங்க நிக்கிறாங்க. நிக்கும் போது இப்ப எசைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒருவேளை தேவன் எங்களை அடிச்சு கொண்டுருவார் கண்டிப்பா. இப்ப தேவன் கிட்ட போயிட்டு அவர் தனிப்பட்ட முறையில ஜெபம் பண்றாரு. அப்ப இந்த ஜனங்கள் இதுக்கு முன்னாடி எப்படித்தான் இருந்துட்டாங்க, இத வந்துட்டு கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லாம இருந்தாங்க, ஆனா இப்போ அந்த ஒரு சிந்தை வந்து பரிசுத்தம் இல்லாத இருந்தவங்க கூட எப்படியாவது தேவனுக்கு இந்த பஸ்காவை ஆசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முன் வந்திருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணிடுங்க, அவங்க குற்றங்களை கொஞ்சம் நீங்க மன்னிச்சிடுங்க, அவங்க பரிசுத்தம் இல்லாம இருக்கிறாங்க, இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அவங்களை கிருபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐகே ராஜா அங்க போயிட்டு எப்படி ஜெபம் பண்ணிருப்பார், ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிருப்பார் கண்டிப்பா இல்லைங்களா. ஏன்னா தேவனுடைய கோபம் அவருக்கு தெரியும். அப்போ அங்க பண்ணும்போது தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு என்ன பண்ணிட்டார், அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அங்க அனுகூலம் பண்ணிட்டாரு நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இங்க நடந்த அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பவங்களா இருக்குது. அப்ப இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா இந்த ஒரு பஸ்காவை அவங்க எப்படி கொண்டாடிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க எகிப்துல கொண்டாடின மாதிரி இல்ல, எகிப்துல அவங்க கொண்டாடினது எப்படி இருந்துச்சு, ஏதாவது சின்ன சத்தம் வந்திருக்குமா, வெளியே ஏதாவது ஆரவாரம் இருந்திருக்குமா, வெளியே வந்தா அவ்வளவுதான் தலை என்ன ஆயிடும், அவ்வளவுதான் சங்காரத்தோட வெட்டிட்டு போயிடுவாரு. அந்த பயம் உள்ளே அந்த பயத்தோடயே உள்ள இருந்தாங்க. அது மாத்திரமில்ல அவங்களுடைய நோக்கம்லாம் இப்ப எகிப்து விட்டு வெளியேறணும், அதுக்கு தேவன் கொடுத்ததை இவங்க கரெக்டா செய்யணும் அந்த கட்டளை எல்லாம். அந்த சிந்தனையில பயபக்தியோட உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க, எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க, சின்ன ஒரு ஆரவாரம் கூட இல்ல. ஆனா இந்த பஸ்கா கொண்டாடும் போது எப்படி கொண்டாடுக்கிறாங்க பாத்தீங்கன்னா, 21வது வசனம் நீங்க பாத்துக்கலாம்.
அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவும் மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினம் தினம் கர்த்தருக்கென்று பேரோசையாய் துணிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள்.
பாத்தீங்களா இந்த பாஸ்கர் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் சந்தோஷமா ட்ரம் செட் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா பாடிட்டு அங்க ஆட்டம் போட்டு இருந்திருக்கிறாங்க. அவ எப்படி இருந்திருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு பஸ்கா அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு பஸ்கா கூட நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு இந்த ஒரு பஸ்கா இஸ்ரேல் மத்தியில கொண்டாடப்படுது. இப்ப வர 15வது 15வது தேதி அவங்க கூட கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு இன்னைக்கு சரியா ஆசரிக்கிறது இல்ல, சரியான டேட்ல ஆசரிக்கிறது இல்ல சொன்ன டேட்ல. அப்போ ஆனாலும் அவங்க எப்படி அதை ஆசரிக்கிறாங்கன்னா, எழுதியிருக்கிற பிரகாரம் அவங்க சரியா பண்றது இல்ல, மாறாக அதை எப்படி அவங்க தொடர்ந்து பண்றாங்க அப்படின்னா ஒரு பாரம்பரியமா இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு வராங்க. ஆனா அந்த ஒரு உணர்வோட இன்னைக்கு யாரும் பண்றது இல்ல. அவங்க மாத்திரம் இல்ல, இன்னைக்கு உண்மையான சத்தியத்தை கையில வாங்கிட்ட நம்முடைய ஜனங்களிலும் கூட நிறைய பேர் இன்னைக்கு அதை வந்துட்டு எழுதியிருக்கிற பிரகாரமாக அந்த ஒரு உணர்வோட இன்னைக்கு யாரும் அந்த ஒரு பஸ்கா ஆசரிக்கிறது இல்ல. அப்ப பஸ்கா ஆசரிக்கிறதுடைய நோக்கம் நமக்கு நல்லா தெரியும், நம்ம வந்து அடிப்படை சத்தியத்துல கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப அந்த பஸ்கா அந்த ஒரு நாளில நாம் வந்துட்டு பிக்கிற அந்த அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்திற்கு அங்க வந்துட்டு ஒப்பாக இருக்குது. அடுத்தது அந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தத்துக்கு ஒப்பாக இருக்குது நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அதை எடுக்கும்போது எந்த சிந்தனையில நம்ம எடுக்கணும், எந்த சிந்தையில நம்ம எடுக்கணும், அதுல கை கொள்ளும் போது எந்த மாதிரியான சிந்தையில நம்ம அங்க கை கொள்ளணும், அது அந்த சிந்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சிந்தை வராம நம்ம எடுக்கிறதுனால தான் நிறைய வருஷங்கள் என்னாயிட்டே போயிட்டு இருக்குன்னா அது ஒரு சடங்காச்சாரம் மாறிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ உடன்படிக்கை நம்ம என்னைக்கு செஞ்சோமோ அந்த நாள்ல இருந்து நம்முடைய வாழ்க்கை யாருடையது ஆயிடுது, யாருக்கு ஆயிடுது, ஆமா பிதாவுக்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்டு வந்துடுறோம் இல்லைங்களா. ஆனா அந்த பஸ்காவில முக்கியமா நம்ம நினைவு கூற வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த ரெண்டு விஷயங்களும் கிறிஸ்துவனுடைய பாடுகள் நினைவு கூறுறோம் இல்லைங்களா. அந்த பாடுகள்ல நாம வந்துட்டு கையிடும் போது அங்க என்ன விஷயம் வருதுன்னா, அந்த பாடுகளுக்கு பவுல் சொல்லார் இல்லையா, அந்த பாடுகளுக்கு நாமளும் என்ன ஆயிரும், பங்காளிகளா இருக்கும், பங்காளிகளா இருக்கும். அப்ப அந்த கிறிஸ்தனுடைய அந்த பாடுகள் யாருடைய வாழ்க்கையில இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அந்த சிந்தையில அங்க வந்துட்டு கை வைக்கணும் இல்லைங்களா. அந்த ஒரு பாடுகள் எவ்வளவு நாளைக்கு இருக்கணும், மரண பரியந்தமும் இருக்கணும் கண்டிப்பா. மரணத்து தருவாயில இருக்கலாமா, எப்ப இருக்கலாமா, அது மரணத்துக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல அதுல ஒரு ஸ்டார்டிங்லாம் எப்ப இருக்கலாம். ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நமக்கு ஒரு வசனம் நல்லா தெரியும், என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. அப்படின்னா அந்த பரிசுத்தவான்கள் சாகக்கூடிய நேரத்தை சொல்றாரா, அந்த ஒரு மரணம் பரிசுத்தவான்களுக்கு நடக்கிறது இல்லைங்களா, அது அவங்க மரணம் அடைகிற அந்த ஒரு தருணத்தை தான் வந்துட்டு கர்த்தருக்கு அருமையானதுன்னு சொல்றாரா, இல்ல வேற ஏதாவது விஷயம் இருக்கா. சாகிறதுன்னு நமக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு நாளும் என்ன ஆகணும், ஏன்னா மத்தையில நம்ம வாசிக்கிறோம் மத்தைய 16:24 நமக்கு தெரிஞ்ச வசனம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவங்க என்ன பண்ணணும், தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும் இல்லைங்களா. அப்படின்னா இங்க ஒரு கால அளவுகள்ல குறிக்கல, நீங்க எப்ப முடிவெடுக்கிறீங்களோ அப்ப என்ன பண்ணலாம், சிலுவையை தூக்கிட்டு வரலாம். ஆனா இதுக்கு எதாவது கால அளவுகள் இருக்கா, நீங்க இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், லூக்கா 9:23 வாசிங்க.
பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடன்.
மத்தேயுக்கும் லூக்காவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா வசனத்துல,
அனுதினமும்.
அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், அனுதினமும்னா எப்படி இருந்து ஸ்டார்ட் ஆகணும், என்னைக்கு நம்ம வந்துட்டு உடன்படிக்கை ஸ்டார்ட் பண்ணுமோ ஆரம்பிச்சமோ அந்த நாள்ல இருந்து ஆரம்பமாகணும் நம்முடைய அந்த பலியின் ஜீவியம், அந்த ஜீவன் போறது இல்லைங்களா, அந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சிந்தனையில நம்ம எங்க கை வைக்கணும், அந்த பந்தியில கை வைக்கணும். அப்போ கை வைக்கிற மாத்திரம் இல்ல, அந்த அன்னைக்கு மாத்திரம் அந்த ஒரு உணர்வோட கை வச்சுட்டு மறுபடியும் நம்ம என்ன ஆயிடுவோம், பழைய படுக்கை உலகத்துல பழைய மனுஷன் போல நம்ம என்ன ஆயிடுவோம், அப்படியே மறந்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அவ்வளவுதானா, அந்த நாளோட அது முடிஞ்சு போயிருதா, அது ஒரு கிருபை. மீண்டும் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் இல்லைங்களா, கிறிஸ்தனுடைய பாடுகள்ல நாமளும் பங்கடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அப்ப அதுல இருந்து மறுபடியும் நம்ம என்ன ஆயிட்டு இருக்கணும், அது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணுமே ஒழிய அதை சும்மா நினைவு கூறுறதோட அதோட விட்டு போறது இல்ல. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நம்மளை தயார்படுத்துறதுங்கிறது இல்ல. அந்த தயார்படுத்துறதுல கூட எதுக்காகன்னா அந்த ஒரு நாள்ல நமக்கு அதிகமான டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அப்பதான் அதிகமான சோதனைகள் நமக்கு அனுமதிக்கப்படுது. அப்ப அந்த சோதனையில விழுந்து விடாம இருக்கிறதுக்கு தேவன்கிட்ட நம்ம வந்துட்டு ரொம்ப கிட்டி சேரணும். அதுக்காக அது எச்சரிப்பா இருக்க வேண்டிய ஒரு காலமே ஒழிய அப்பதான் நம்ம வந்துட்டு அந்த பலியின் ஜீவத்தையே நினைவு கூர்ந்து அது தயாராகிறது அப்படிங்கறது இல்ல. நம்ம அந்த பாயிண்ட் சரியா புரிஞ்சுக்கணும். அப்பதான் அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு அதுல கையிடணும் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த ஒரு அந்த பந்தையில நாம் கையிடும் போது இந்த சிந்தனையில கையிடணும். ஆனா இன்னைக்கு பெயர் சபையில கூட பண்றாங்க இல்லைங்களா, வார வாரம் பண்றாங்க, மாசம் மாசம் பண்றாங்க. ஆனா அவங்களுடைய சிந்தையில எப்படிதான் இருக்கு. இப்ப சமீபத்துல வந்துட்டு நம்ம ஒரு அங்க ஈரோட்ல ஒரு தொடர் வேதப்பாடு நடக்குது, அங்க ஒரு அம்மா பெண்டிகாஸ்தமா வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்ப கடந்த அந்த வாரத்துல ஈஸ்டர் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 8 நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தங்களை பரிசுத்தம் பண்றாங்களாம். அவ டெய்லியும் சர்ச்சுக்கு போகணும், அவங்க வந்து தாங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப எது வரைக்கும்னா அந்த அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் கை வைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடலாம், அவ்வளவுதான். இது வந்து உலகத்தாருடைய பார்வை. ஆனா இன்னைக்கு இதே நிலைமை எங்க கூட இருக்குன்னா உண்மையான சத்தியத்தை கற்றுக்கொண்ட ஜனங்களிடத்திலும் அது இருக்குது. ஏன்னா அந்த சீரியஸ்னஸ் என்ன ஆயிருச்சேன் போயிடுச்சு. அது எப்பதான் வருது அப்படின்னா அந்த பஸ்கர் நேரத்துல மாத்திரம் தான் வருது. அதுக்காக மாத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அது இல்ல, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில அந்த பாடுகள் இருந்துட்டே இருக்கணும், அதை நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம வந்துட்டு பாக்குறோம். சரி, இப்போ இந்த ஒரு பக்காவை இசியக்கியனுடைய காலத்துல நம்ம பார்க்கும்போது அதை அங்க தேவன் நியமித்த விதமாக அவங்க ஆசாரிக்கல. அது மாத்திரமல்ல, அந்த சிந்தியே இல்லாம அவங்கவங்க வேலையில பாத்துட்டு இருந்துட்டாங்க. அந்த ஒரு பக்காவை ஆசாரிக்கிறது கூட எப்படிதான் ஆசரிச்சாங்க அப்படின்னா, எல்லாரையும் கூப்பிட்டு அழைச்சு அங்க வந்து பஸ்காவை ஆசாரிக்கிற அளவுக்கு அங்க நிலைமை அப்படியே தலைகளா இருந்தது நம்ம வந்து பாக்குறோம். அப்படியே இருந்தும் கூட அந்த பஸ்காவுக்கு அவங்க போயிட்டு அழைப்பு கொடுக்கும் போது கூட எல்லாரும் சந்தோஷத்தோட வந்துட்டாங்கன்னா இல்ல, மாறாக அங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, கேலி கிண்டல் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. ஆனாலும் அந்த பஸ்காவை அங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்க சந்தோஷமாக அவங்க வந்துட்டு வந்த ஜனங்கள் அந்த தேவனுடைய கிருபையில அங்க ஆசரித்ததை நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி இவங்கள் வந்துட்டு அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பு பண்ணினதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீடுக்கு திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போயிட்டது அவங்க செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாளாகமும் 31வது அதிகாரத்துல முதல் வசனம் நீங்க வாசிக்கலாம்.
இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் இப்ராஹிமிலும் மனாசேயிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள்.
அப்போ இந்த ஒரு பஸ்கா ஆசரிப்பு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு புது தெம்பு வந்துருச்சு. அந்த பழைய சிந்தனைக்குள்ள கொஞ்சம் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல் வேலையா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அவங்க தேசத்துல இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாத்தையும் விக்கிர தோப்புல எல்லாத்தையும் அவங்க வெட்டி போட்டதை நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இப்படித்தான் வந்துட்டு இசைக்கியனுடைய காலத்துல ரொம்ப வித்தியாசமான முறையில அந்த ஒரு பஸ்கா அங்க ஆசரிக்கப்பட்டதை நம்ம வந்து பாக்குறோம். அப்போ ஏன் இந்த மாதிரி தேவன் அங்க ஒரு அனுமதி கொடுத்திருந்தார், அப்ப இந்த அனுமதிக்கான காரணம் என்ன, அப்போ இதற்கு நமக்கு என்ன ஒரு சம்மந்தம் இன்னைக்கு இருக்குது, அப்ப இதுல இருந்து இன்னைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு பஸ்காவை குறித்து முதல்ல நம்ம பார்க்கும்போது அவங்க செஞ்ச முதல் ஒரு தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த நாள்ல ஆசரிக்கவில்லை இல்லைங்களா, அது ஒரு முக்கியமான விஷயம். அது மாத்திரம் இல்ல, அதை எப்படி ஆசரிக்கணுமோ அதன்படி அவங்க ஆசரிக்கவும் இல்லை. அது இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து பாக்குறோம். அது மாத்திரமல்ல, அதை அவங்க கொண்டாடுறதுக்கு பதிலா பல பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, பரியாசம் கூட செஞ்சிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி முக்கியமா அந்த தேவ ஆலயத்தையும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கூட்டியெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிருந்திருக்கிறாங்க நம்ம பாக்குறோம் இல்லையா. அப்ப இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எந்த வகையில அது வந்து பாடமாக இருக்கிறது, அப்ப இதை நாம இன்னைக்கு பாக்கலாம். அப்ப ஒரு 3 பாயிண்ட் மாத்திரம் நம்ம படிச்சு நம்ம வந்துட்டு முடிக்கலாம். அப்போ இந்த ஒரு பஸ்கா ஆசரிக்கும் போது முதல் முதல்ல நமக்கு வர வேண்டிய சிந்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இசைக்கல் ராஜா என்ன பண்ணிருக்கிறாரு? முதல் வேலை என்ன பண்ணிருக்கிறாரு? பரிசுத்தம் பண்ணிருக்கிறாரு. எதை பரிசுத்தம் பண்ணாரு? ஆலயத்தை அங்க வந்துட்டு பரிசுத்தம் பண்ணினார் இல்லைங்களா. ஆலயத்தை போயிட்டு முதல்ல பூட்டியிருந்த ஆலயத்தை எல்லாம் வந்து திறந்துட்டு அங்க இருக்க விளக்கை எல்லாம் எரிய வச்சு ஆலயத்தை முழுக்க அங்க வந்து சுத்தம் பண்றாங்க. சுத்தம் பண்றது கூட ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கோத்திரத்தை அங்க விட்டு சுத்தம் பண்றாரு. சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்க என்னங்க வரணும்? சுத்தம் பண்ணி முடிச்சா மறுபடியும் நீங்க என்னுடைய இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்டளை கொடுக்குறேன். அப்ப எல்லாம் முடிச்சுட்டு அங்க வந்து உட்கார்றாங்க. முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு அங்க என்ன பண்ற சொல்றாருன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், பஸ்காவை ஆசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்காவை அங்க ஆசரிக்கிறார். அப்ப இந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது முக்கியமா ஒரு சிந்தையில வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் வேலையை அவர் என்ன பண்ணாரு, இருக்கிற எல்லா ஜனங்களையும் இஸ்ரேல்ல எல்லா ஜனங்களையும் அவர் கூட்டி சேர்க்கிறதா முதல் வேலையா பாக்குறாரு இல்லைங்களா. இப்ப எல்லாம் விட்டு போயிட்டாங்க, இவங்களுக்கு அவங்களுக்கு இப்ப பகையா இருக்குது. ஆனாலும் இசைக்கிய ராஜா அவர் என்ன பண்ணல, அந்த பகையெல்லாம் ஒரு சிந்தை வரல. இது யாருடைய காரியம்? தேவனுடைய காரியம். அப்போ அவங்கவுங்களுடைய சொந்த விருப்ப வெறுப்புகளுக்கு இங்க என்ன இல்ல, இடம் இல்ல. அப்ப முதல்ல என்ன செய்யணும்? ஆமா, முதல்ல பஸ்காவை ஆசரிக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல் தேசம் முழுக்க எல்லாரையும் அங்க போயிட்டு அழைச்சு வர்றார். தன்னுடைய சகோதர எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிறார். அப்ப இதே இது நம்ம ஒரு பாடமா நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம், நமக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கும் கூட தேவன் இப்படிப்பட்ட ஒரு கட்டளை தான் கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நம்மை விட்டு பிரிந்து போன சகோதரர்கள் நம்ம சொல்லாமா, எப்படி சொல்லலாம் இந்த ஒரு பகுதியை சகோதரர்களை கூட்டி சேர்க்குதல் அப்படின்னா எப்படி நம்ம வந்துட்டு அதை எடுத்துக்கலாம்? நம்ம விட்டு பிரிந்து போன சகோதரர்கள் நம்ம சொல்லாமா, நம்ம விரோதிச்சுட்டு போனவங்களை பத்தி சொல்லாமா, எப்படிப்பட்ட சகோதரர்கள் சொல்லலாம் சகோதரர்களை கூட்டி சேர்த்தல் அப்படின்றது? அப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு சத்தியத்துல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை கூட்டி சேர்க்கிறதுன்னா இந்த நாள் எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதுங்களா? எல்லாருக்குமே தெரியும். அப்ப கூட்டி சேர்க்கனா என்ன அர்த்தம்? அப்ப இங்க என்ன ஒரு பாடம் நம்ம கொடுக்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதரர்களை கூட்டி சேர்க்கல அப்படின்னா விட்டு போன சகோதரர்களுக்காக இங்க சொல்லல, மாறாக அந்த ஒரு சிந்தையில ரொம்ப கீழே போயிட்டு இருப்பாங்க. எப்படிப்பட்ட நிலையிலன்னா, இந்த பஸ்காவனுடைய நாளும் தெரியும், அதனுடைய சீரியஸ் எல்லாமே தெரியும், அதை எப்படி பண்ணும் எல்லாமே தெரியும். ஆனாலும் இவங்களுடைய சிந்தை இப்ப எங்க பறந்து விரிஞ்சு போயிடுச்சு, உலகத்துக்குள்ள போயிடுச்சு, ரொம்ப கஷ்டத்துல அங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் இருக்க வேண்டிய அந்த ஒரு கவனம் இப்ப அப்படியே தலைகீழா இருக்குது. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதரர்ல முதல்ல என்ன செய்யணும்? அதுல பலம் உள்ள அந்த சகோதரர்கள் முதல் வேலையா அவங்களை போயிட்டு கூட்டி சேர்க்கணும். கூட்டி சேர்க்கணும்னு என்ன அர்த்தம்னா, அவங்கள பலப்படுத்தி உலக கவலை எல்லாம் விட்டு முதல்ல நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யணுமோ அதுக்குள்ள நம்ம உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாம் முதல்ல கூட்டி சேர்க்கணும். கூட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் அடுத்து இங்க என்ன பண்றாருன்னா, இவங்க வந்துட்டு அந்த நாளை கவனியாம அல்லது அந்த ஒரு சீரியஸ்குள்ள வராம இவங்க வெளியிருந்தது முதல்ல தப்பு தான். அப்ப அப்படி உள்ள வரும்போது அவங்களுக்காக இங்க இசைக்கல் ராஜா என்ன பண்றாரு, விண்ணப்பம் பண்றாரு தேவன் கிட்ட. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கும் கூட நம்முடைய சகோதரர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா இந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ள வர முடியாம இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான கட்டத்துல பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்களை நம்ம வந்து பாக்குறோம், உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு. இப்ப அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா முதல்ல ஜெபம் பண்ணும். ஏன்னா முதல்ல என்ன ஒரு அர்த்தம் இங்க வருது அப்படின்னா, ஒருவர் நம்ம வந்துட்டு உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா அடுத்து நமக்கு எங்க வேலை இல்லை, உலகத்துக்குள்ள போயிட்டு நம்மளுடைய பழைய வாழ்க்கையை தொடர்றதுக்கு அங்க வேலை இல்ல. ஆனாலும் பலவீனத்தை நிமித்தமும் நம்ம போயிடுறோம், போகும் போது அதே சிந்தையிலே அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஆனா கூட இருக்கிற சகோதரர்கள் அவங்களுடைய பொறுப்பு இது, அவங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிற சகோதரர்களை முதல்ல அந்த சீரியஸ்குள்ள அவங்களை வர வைக்கணும். அது மாத்திரம் இல்ல, தேவன் அவங்களுக்கு மன்னிக்கிற அவங்களை மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருவரும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜபத்துல என்ன பண்ணும் தேவன் கிட்ட, ஆமா ரொம்ப உருக்கமா ஜபம் பண்ணும். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, ரொம்ப உருக்கமா தேவன் கிட்ட ஜெபம் பண்ணு. அப்பா எப்படியாவது நீங்க என்ன பண்ணுங்க, ஆமா இந்த சிந்தையில அவர் வந்துட்டாரு, ஆனா இப்போ அவர் பரிசுத்தம் இல்லாம இருந்துட்டாலும் கூட அந்த சிந்தையில இல்லாம கொஞ்ச நாள் இல்லாதாலும் கூட அவருக்காக நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மனம் மருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கிட்ட நம்ம விண்ணப்பம் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குன்னு நம்ம வந்து பாக்குறோம். அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு காலகட்டத்துல செய்ய வேண்டியது மன்னித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. மன்னித்தல்னா யாரை மன்னிக்கிறது? சகோதர சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒருவருடைய பலவீனங்களை மற்றொரு என்ன பண்ணணும், முதல்ல மன்னிக்கணும். ஏன்னா இந்த ஒரு அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு நமக்கு தெரியும். அழைக்கப்பட்ட நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்களா தான், யாரும் ஞானவான்கள் கிடையாது, கல்விமான்கள் கிடையாது, பெரிய ஆளுங்க கிடையாது, எல்லாருமே சின்ன லெவல்ல இருந்து அழைக்கப்பட்ட ஜனங்கள். அப்ப அவங்களுக்குள்ள அந்த பலவீனம் என்ன ஆகும்? ஆமா, பலவீனம் கண்டிப்பா அந்த நேரத்துல தலை தூக்க ஆரம்பிக்கும். அப்ப இது என்ன ஆயிடும், கண்டிப்பா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மன கஷ்டத்தை உண்டு பண்ணிடும். அப்ப இந்த நேரத்துல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா நம்ம கற்றுக்கூடாரு, மற்றவங்களுடைய பாவங்களை நீங்க என்ன பண்ணும், மன்னியாதிருந்தால் பரமபிதா அவங்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார். அப்போ நாம் வந்துட்டு தேவன்கிட்ட போய் எங்களுடைய பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட உட்காரும் போது, முதல்ல யாருடைய பாவத்துக்கு நம்ம மன்னித்து கேட்கணும் பாத்தீங்களா? சகோதரருடைய அந்த பலவீனங்களுக்காக முதல்ல நம்ம வந்துட்டு அவர்கிட்ட மன்னி கேட்டு அந்த பலவீனங்களை முதல்ல நாம என்ன பண்ணணும், சகோதரர்களுக்கு மன்னிக்கணும். மன்னிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேவன்கிட்ட போயிட்டு நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யணும். அப்பதான் தேவன் என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு நம்ம வந்து பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, இன்னும் கூட சொல்றாரு, சில நேரத்துல வழக்குகள் கூட சகோதரர்களுக்குள்ள இருந்துட்டா முதல்ல நீங்க என்ன செய்யணும், அந்த வழக்குகளை நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஆமா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசுங்க, கலந்து பேசி நீங்க ஒப்புற வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்க வரணும், கிருபாசனத்துக்கு முன்னாடி வரணும். ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு கண்டிப்பா கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பஸ்காவை கொண்டாடும் பொழுது பவுல் இதை குறித்து ஒரு வார்த்தையை எழுதுற, நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஒன்னுக்கு ஒரு நேர் 5:7-8 வசனம் நம்ம வாசிக்கலாம்.
நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள்.
ஆமா, அப்ப இந்த ஒரு பண்டிகையை ஆசரிக்கிறது எப்படி அப்படிங்கும் போது, இங்க புதிய ஏற்பாட்டுல பவுல் கூட நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறத நம்ம வந்து பாக்குறோம். இப்ப இங்க எப்படி ஆசாரிக்கணும்னு சொல்றாருன்னா, நீங்களும் என்ன பண்ணணும், புளிப்பில்லாத அப்பத்தோட நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பண்டிகையை ஆசாரிப்பு செய்யுங்க. அப்போ புளிப்பில்லாத அந்த ஒரு அதாவது பழைய மாவு இல்லைங்களா, புளித்த மாவு, புளித்த மாவை நீங்க என்ன பண்ணும், முதல்ல புறம்பே கழித்து போடுங்க அப்படிங்கும் போது. அப்போ என்னது புளித்த மாவு, பொல்லாப்பு துர்க்கணம் என்னும் புளித்த மாவு. இன்னொரு புளித்த மாவு சொல்றாரு, அதே என்ன புளித்த மாவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படிப்பட்ட புளித்த மாவு, பொல்லாப்பு துர்க்குணம்ங்கிறது அது ஒரு புளித்த மாவு. ஆனா 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த கடைசி பகுதியில பழைய புளித்த மாவு சொல்றாரு. அது என்னது பழைய புளித்த மாவு, புளி புதிய புளித்த மாவு, எப்படி கூட இருக்கா, மாவுலயே ரெண்டு வகை இருக்குங்களா, ரெண்டுமே புளிச்ச மாவுதான், ஆனா ரொம்ப பழசா புளிச்சு போனது, அது எப்படி இருக்கும் இல்லைங்களா, சில நேரத்துல மோந்து கூட பார்க்க முடியாது, சும்மா எடுத்துரும் இல்லைங்களா, ரொம்ப வாசம் அப்படியே தூக்கிடும். இன்னொன்னு சொல்றாரு, புளிச்ச மாவுதான் ஆனா இப்ப புதுசா வந்தது இல்லைங்களா, இது என்னது ரெண்டு சொல்றாருங்க. அவ பழைய புளிச்ச மாவு அப்படின்னா, நாம் இந்த ஒரு சத்தியத்தை கேட்டு வருவதற்கு முன்னாடி நம்ம நடந்துட்டு இருந்தோம் பாத்தீங்களா, நம்முடைய நடக்கைகள், அதாவது யாருடைய நடக்கைகள் நமக்குள்ள இருந்துச்சு, சாத்தானுடைய நடக்கைகள் நமக்குள்ள இருந்துச்சு, அப்படியே உள்ள இருந்துச்சு. அவனுடைய குணம் என்னவோ அதெல்லாம் அப்படியே நமக்குள்ள இருந்துச்சு, எல்லா தீய எண்ணங்கள் தீய சக்திகள் எல்லாமே நமக்குள்ள ஆட்கொண்டுட்டு இருந்துச்சு. ஆனா அந்த சத்தியம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் போயிடுச்சு, நம்மளை விட்டு போயிடுச்சு. இப்போ இதுதான் வந்துட்டு ரொம்ப பழைய புளிச்சமாவு, இது போயிடுச்சு நம்மளை விட்டு. ஆனா இப்ப என்ன வந்திருக்குன்னா, புதிய புளிச்சம், இதுவும் புளிச்சமாவு தான் ஆனா இது புதிய புளிச்சமாவு. இது என்னது புதியா வந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, துர்க்குணம் பொல்லாப்பு. இது எதனால வந்துச்சு, இந்த துர்க்குணம் பொல்லாப்பு இது எதனால வந்திருக்கு, இந்த ஒரு புளிச்சமாவு இது புது விவசாயம் அப்படின்னா, இது எப்போ வந்திருக்கு, இப்போ ரீசெண்டா வந்திருக்குது, சமீப காலமா உள்ள வந்திருக்குது. அப்ப இது என்னன்னா, அடிக்கடி இந்த மாதிரி புதுசா புளிக்கும் மறுபடியும் என்ன ஆகும், போகும், புதுசா புளிக்கும் மறுபடியும் போகும். அப்ப என்ன பண்ணிட்டே இருக்கணும் நம்ம, ஆமா கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும், இது அப்பப்ப வந்துட்டு போகிறது. அப்ப இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், அழைக்கப்பட்ட அழைப்பு அப்படிப்பட்டதா இருக்குது. அப்ப இந்த பழைய மனுஷன், பழைய சிந்தை, அது மீண்டும் நமக்குள்ள உள்ள வந்து அந்த தீய சக்திகள் வேலை செய்யறதுக்கு இடம் கொடுக்கறதுல, மாறாக இங்க வேற மாதிரி வேலையை செய்யுது இல்லைங்களா. என்னன்னா திடீர் திடீர்னு சகோதரர்களுக்குள்ள என்ன ஆகும், சின்ன சின்ன மன வேறுபாடுகள் இல்லைங்களா. ஒருவருடைய பலவீனங்களை ஒருவர் மன்னிக்காதனால வந்த அந்த ஒரு துர்க்குணம், பொல்லாப்பு, இதையெல்லாம் சொல்றாரு. அப்ப இதை குறித்து நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு. ஆனா நான் வந்துட்டு இதை ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன், நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். அப்ப இந்த புதிய புளிச்சமாவை குறித்து நம்ம சொல்லும் போது சகோதரர் ரசல் வந்துட்டு எதெல்லாம் அவர் வந்துட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, கோபம், வெறுப்பு, வைராக்கியம், முரட்டுத்தனமான ஒரு வைராக்கியம், நான் சரியா தான் இருக்கிறேன், அவரும் முதல்ல சரியாகும், இந்த மாதிரி எல்லாம் வரும், இந்த மாதிரியான வைராக்கியங்கள். அப்போ அது மாத்திரம் இல்ல, மாம்ச பிரகாரமான எல்லா வைராக்கியங்களையும் சொல்றார், அது சம்பந்தமான எல்லா சிந்தைகளையும் அங்க சொல்றார். இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றாருன்னா, புதிய புளிச்ச மாவு. அப்ப இது வந்து அப்பப்ப வரும், ஆனா நம்ம என்ன செய்யணும், நம்ம கிட்ட இருந்து புறம்ப கழிச்சு போட்டுடணும். அப்போ இந்த ரெண்டு புளிச்ச மாவுளை குறிச்சு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப இன்னும் கூட இதை வந்துட்டு உபதேசத்துக்கு கூட போயிட்டு சொல்றாரு. ஆனா உபதேசம் நம்ம இங்க பேச வேண்டாம், மாறாக இது வந்துட்டு கேரக்டர், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்முடைய நடத்தையில இருக்கக்கூடிய குணலட்சணங்களை பத்தி பேசுறாரு. அப்ப அந்த குணலட்சணம் என்ன ஆகணும், முதல்ல பரிசுத்தமாகணும், ரொம்ப மிக மிக பரிசுத்தமாகணும், அது கிறிஸ்துவனுடைய அந்த குணலட்சணத்துக்கு உபாசங்கம் மாறணும். அப்ப இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து வெளி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உண்மை துப்புரவு இல்லைங்களா, இந்த குணம் எங்க வரணும், நமக்குள்ள வரணும். சகோதரருக்குள்ள எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாம அந்த ஒரு உண்மையோட, அந்த உண்மையான அந்த ஒரு அன்போட, சகோதர சிநேகத்தோட அங்க இந்த ஒரு பஸ்காவை ஆசாரிக்கணும்னு அப்படின்னு சொன்னார். அதனால நம்ம பாக்குறோம் நிழல்ல எசைக்கே அங்க கூப்பிடும் போது யாரும் வரல, ஆனா வந்த ஜனங்க கொஞ்ச பேர் இருந்தாங்க. அந்த கொஞ்ச பேர் எப்படி இருந்தாங்க, ஒருமனப்பட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அங்க செஞ்ச எல்லா காரியத்திலும் அங்க ஒருமனம் இருந்துச்சு, ஏன்னா தேவன் அவங்களை அழைச்சிருந்தார். அது மாத்திரமல்ல, அவங்க எல்லாம் தங்களுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து அங்க வந்துட்டு ஒருமனப்பட்டதை நம்ம வந்து பாக்குறோம். அதே போல இந்த ஒரு பஸ்காவை ஆசரிக்கிறது முன்னாடி நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒருமனம் மிக மிக அவசியமா இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்போ இந்த பொல்லாப்பு, துர்க்குணம், அது மாத்திரமல்ல நம்முடைய பழைய அந்த மாம்சீக வாழ்க்கையில சத்தியத்துக்கு வரக்கு முன்னாடி இருந்துட்ட அத்தனை அந்த புளித்தமாக்குரிய அந்த குணலட்சணங்களையும் நம்ம என்ன பண்ணிடணும், முதல்ல வெளியே நீக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க இந்த ஒரு பந்தியில ஆசரிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழைப்பு கொடுக்கறத நம்ம வந்து பாக்குறோம். அப்போ அது மாத்திரம் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பாக்கணும், இந்த இசைக்குவனுடைய வேலையை செய்யறதுக்கு முன்னாடி இங்க என்ன ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, நீங்க வசனம் வாசிங்களா, ரெண்டு நாளாகவும் 29:7 வசனம்,
அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள்.
ஆமா, அப்ப இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்க நம்ம வந்து பாக்க போறோம். இந்த ஒரு ஆலயத்தை பூட்டி போட்டது யார் தான் பண்ணிருக்காங்க, யார் பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் ஜனங்களா, இஸ்ரேல் ஜனங்களா, குறிப்பா சொல்லணும், நம்ம அதுல ரொம்ப கரெக்டா சொல்லணும், யார் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இந்த பூட்டி போடுற வேலையை யார் செஞ்சிருப்பா, ஜனங்கள் செய்வாங்களா, ஆசாரியர்கள் லேவியர்கள், இவங்களுக்கு தான் அந்த ஆலயத்தை நிர்வகிக்கிற பொறுப்பையே தேவன் கொடுத்திருக்கிறார். இதுக்காக இவங்களை என்ன பண்ணிருக்கிற தேவன், வேலைக்கு கூட போகணுங்கிற அவசியம் இல்ல, எல்லாருக்கும் வந்துட்டு 10 பங்குனா இவங்களுக்கு எவ்வளவு வந்து சேருது, எவ்வளவு வந்து சேருது, 11 பங்கு வந்து சேரும், எல்லாரையும் விட இவங்களுக்கு ஒரு பங்கு அதிகமா தான் தேவன் ஆசீர்வதிச்சு வச்சிருந்தார். அப்படி இருக்கிறவங்க தேவனுடைய அந்த காரியத்துல இவங்க எப்படி இருந்திருக்கணும் இல்லைங்களா, எவ்வளவு சரியா இருந்திருக்கணும். ஆனா இவங்க இங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆலயத்தின் முதல் வேலை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, சர்வாங்க தகனபலி செலுத்தல, அடுத்தது தூபம் காட்டல, அடுத்து விளக்குகளை அணைச்சு போட்டுட்டாங்க, 4வது விஷயம் எல்லாமே பண்ணது இல்லாம யாரும் போகாதபடிக்கு மண்டபத்தையும் கூட என்ன பண்ணி விட்டுருக்காங்க, பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப 4 விஷயங்களை இந்த ஆசாரியர்கள் லேவியர்களும் பண்ணிருக்கிறாங்க. அப்ப நினைச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய தவறு இல்லைங்களா. இப்ப இந்த ஆசாரியர்கள் லேவியர்கள் யார், இன்னைக்கு ஆசாரியர்கள் யாரு, நாம தான் இல்லைங்களா, ஆசாரியர்களும் ராஜரீகமா நம்ம வந்துட்டு அந்த ஒரு பெரிய அழைப்புக்கு நம்ம இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்னைக்கு இது நமக்கு என்ன ஒரு பாடமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஆலயம் ஆசாரியர்கள் நாம், ஆலயம் நாம தான். ஆனா இங்க அந்த பலி கொடுக்கறதே, தூபம் காட்டுறதே, விளக்கு எல்லாம் அரைஞ்சு போட்டுமா, மண்டபத்தை எல்லாம் பூட்டிட்டுமா, இல்லைங்களா? அப்ப இது எதுக்கு அடையாளமாக இங்க சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல விஷயம் சர்வாக தகன பலி செலுத்தாமல். அப்ப இந்த பலி செலுத்துற விஷயம் இங்க நம்ம ஆசாரி கூடாரத்துல பாக்குறோம் இல்லைங்களா? அந்த பிரகாரத்துல பலிபீடத்தின் மேல அங்க ஆசாரியன் என்ன பண்ணுவாரு, அந்த பலியை வந்து அங்க செலுத்துவாரு, அங்க தகன பலி அங்க செலுத்தணும் இல்லைங்களா? அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த உயிர் மாட்டினுடைய அல்லது அந்த காளையினுடைய முக்கியமான உறுப்புகள் அங்க வச்சு தகனிக்கப்படணும். தகனிக்கப்பட்டதை எங்க தூக்கி போவாரு, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போவார். அங்க போய் அவங்க என்ன பண்ணுவாரு, அந்த தூவ, ஆமா தூவ பேரத்துல அவர் போட்டு அது கூட என்ன பண்ணணும், ஆமா சுகந்த அந்த வாசனை அங்க வந்துட்டு எழுப்பப்படணும் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஒரு ஒரு புது சிருஷ்டினுடைய அனுதின பலி இல்லைங்களா? இந்த பலி தேவனுக்கு எப்படி இருக்கும், சுகந்த வாசனை இருக்கும். அப்போ இந்த ஒரு பலி, அதாவது நம்ம ஜீவ பலி இல்லைங்களா, ரோமர் 12:1 நம்ம வாசிக்கிறோம், ஜீவ பலி அனுதினமும் நம்மளுடைய வாழ்க்கையில அது இருந்துகிட்டே இருக்கணும். அது வந்துட்டு யாருக்கு பிரியமா இருக்குன்னா, தேவனுக்கு பிரியமா இருக்கு, அதுதான் அவருக்கு சுகந்த வாசனையா இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த பலி ஆசாரியுடைய லைஃப்ல என்ன இருக்கு, அவருடைய வாழ்க்கையில செலுத்த வேண்டிய முக்கியமான பலி, ஆனா அது இப்போ செலுத்தப்படாம இருக்குது. செக் பண்ணணும் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பலி சரியா செலுத்தப்பட்டு வருதா. பஸ்காவுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூபம் காட்டுதல் இல்லைங்களா? தூபம் காட்டுதல் எதை குறிக்கும், ஒரு கைப்புடைய நடைய அவர் எடுத்து என்ன பண்ணுவார், அப்படியே அப்படி அள்ளி கொண்டு போய் அந்த தூப கலசத்துல இல்லைங்களா போடுவார். போடும் போது தான் அங்க அந்த ஒரு நெருப்புல, அந்த நெருப்புல அது பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அப்படியே அங்க ஒரு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இது விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும், நெருப்பு சோதனை இல்லைங்களா, சோதனை நம்ம பாத்துருக்கோம். அப்ப அந்த இந்த தூப வர்க்கங்கள் எல்லாமே எதுக்கு அடையாளமா இருக்கு பாக்குறோம், தூப வர்க்கம் எதுக்கு அடையாளமா இருக்கு, இப்படி ஒரு கைப்பிடி இப்படி அளந்து போடுறது அது எதுவும் எதுக்கு அடையாளமா பாத்துருக்கோம். அடிப்படை சத்தியம் கொஞ்சம் நம்ம முன்னாடி ஞாபகப்படுத்திக்கணும், எதுக்கு அடையாளமா இருக்குது, நம்மால் இயன்ற வரை இல்லைங்களா, நம்மால் எவ்வளவு பலி செலுத்த முடியுமோ அந்த பலியை நாங்க என்ன பண்ணிருக்கணும், ஆமா 5% செலுத்த முடியும்னா அந்த சதவீதத்தை என்ன பண்ணிருக்கணும், 5 சரியா செலுத்திருக்கணும் இல்லைங்களா? அதுதான் தேவனுக்கு பிரியமான பலியா இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். அப்போ அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில பலி இருந்திருக்கணும், அது நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மனப்பூர்வமாக எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாம அதை வந்துட்டு நம்ம நிறைவேற்றியவர்களாக நம்ம வந்துட்டு பாக்கணும். அப்போ இது நம்ம செக் பண்ண வேண்டிய ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளக்குகளை என்ன பண்ணிட்டாங்க, அணைச்சு போட்டாங்க. அப்ப இந்த விளக்குகளை அணைக்கிறது இது என்ன குறிக்கும், பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி இன்னைக்கு நம்ம வந்துட்டு உடன்படிக்கை செய்யும் போது தேவன் என்ன பண்ணிருக்கிறார், நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷம் அந்த உடன்படிக்கை செய்த அந்த புது சிருஷ்டிக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா? கேட்கிற சத்தியம்லாம் எப்படி ஆகும், அப்படியே உள்ள இறங்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் உள்ள. அந்த 1 வருஷத்துல அவர் படுற அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காரு. கண்டிப்பா பாக்குறோமா இல்லைங்களா? கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அதை நம்ம வந்துட்டு அனுபவிச்சிருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த அனுமதி கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கை செய்யும் போது தேவன் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவி. அப்ப இந்த பரிசுத்த ஆவி அதே அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்கணுமா இல்ல குறையலாமா, மெயின்டைன் ஆயிட்டே இருக்கணுமா, மெயின்டைன் ஆகக்கூடாது, அதிகமா மெயின்டைன் பண்றது இல்ல, அப்படியே சரி நிலைமையா பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, அது என்ன ஆகணும், குறையாக்கணும், குறைய கூடாம மாறாக என்ன ஆயிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்ற போல அந்த பரிசுத்தாவை நமக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கணும், அதிகமாயிட்டே இருக்கணும். இதை நம்ம இன்னைக்கு வாட்ச் பண்ணோம். இன்னைக்கு நாம் ஆரம்பத்துல பெற்றுக்கொண்ட அந்த ஒரு பரிசுத்தாவைக்கும் இப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தாவைக்கும் அளவுல வித்தியாசப்படுதா, கொஞ்சம் நம்ம செக் பண்ணணும். அளவுல வித்தியாசப்பட்டா நாம் யார் மேலதான் இருக்கணும், கொஞ்சம் வெக்கம் தான் நமக்கு வரும். ஏன்னா அந்த பஸ்காவுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் தேவன் நமக்கு நம்ம ஜீவனோடு இந்த பூமியில வச்சிருந்தாருன்னா அது மாபெரும் கிருபை, நமக்கு வெக்கம் தான் வரும் கண்டிப்பா. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா, மிகப்பெரிய ஒரு கிருபை நிலை அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். இப்போ அந்த ஒரு பரிசுத்தாவினுடைய அளவு இன்னைக்கு நம்ம கிட்ட எவ்வளவோ இருக்கு, செக் பண்ணும், ஒவ்வொரு நாளும் செக் பண்ணும். அடுத்து 4 விஷயங்கள் எதை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, மண்டபத்தினுடைய கதவையே அங்க வந்துட்டு பூட்டி வைக்கிறது. இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த மூன்று விஷயங்களையும் சரியா கவனிக்காத போது இல்லைங்களா, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுமா, இண்டிகேஷன் வரும், ஆனா நாம என்ன பண்றது இல்ல, காது கொடுக்காம விட்டுருவோம். அப்ப இந்த மூன்று விஷயங்களையும் செய்யாத போது நாலாவது விஷயம் ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆயிடும், டோர் க்ளோஸ் ஆயிடும். அப்ப இந்த ஆலயம் என்ன ஆயிடும், க்ளோஸ் ஆயிடும். அப்ப எப்படிப்பட்ட சத்தியம் உள்ள வந்தாலும் என்ன பண்ணிடும், போர் அடிக்கும், சத்தியமே உள்ள போகாது, புரிஞ்சு கொள்ளவே முடியாது. என்ன சத்தியம் சொல்றேன், ஒண்ணும் புரியல இல்லைங்களா, என்னமோ பேசுறாங்க, இதெல்லாம் என்ன சத்தியம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் பேசுறாங்களா இல்லையா, என்னமோ இவங்க பேசுறாங்க, பேசுறதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சத்தியம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சத்தியம் என்ன ஆகுறது இல்ல, புரிஞ்சு கொள்ள முடியறதில்ல. ஏன்னா ஆலயத்தின் கதவுகளை இப்ப என்ன ஆயிடுச்சு, பூட்டப்பட்டாச்சு, உள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்ல, எதுக்கும் அங்க வாய்ப்பே இல்ல. அப்போ ஆலயத்தின் கதவுகள் பூட்டப்பட்டுச்சுன்னா அதோட அங்க என்ன ஆயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சது இல்லைங்களா, அவ்வளவுதான். அப்போ இந்த நான்கு விஷயங்களும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்லைங்களா, தொடர்ந்து வளர்ச்சியடம் வந்திருக்கா, இல்ல அந்த வளர்ச்சியில மாறுதல் ஏதாவது குறைஞ்சு போயிருக்குதா, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா புரிஞ்சிடலாம். இன்னைக்கு உலகத்தாறுல நம்ம வந்து பார்க்கும்போது மார்ச் மாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் மாசம் இல்லைங்களா, யாருக்கு, உலகத்தாருக்கு, உலக ஜனங்களுக்கு. நம்ம சொல்றோம் முழு உலக, இங்க இந்தியாவை எடுத்துக்கலாம், இந்தியா முழுக்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த மார்ச்சில் தான் நடக்கும். என்ன விஷயம் சொல்ல முடியுங்களா, இயர் எண்டிங் இல்லைங்களா, இந்த சம்பாதிக்கிறவங்களுக்கு எல்லாம் கணக்கை வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான மாதம் இந்த மார்ச் மாதம். அடுத்து இந்த மார்ச் மாதம் முடிஞ்சு அவங்க ஏப்ரல்ல போகும் போது ரொம்ப கரெக்டாங்க அடி எடுத்து வைப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும், அந்த மார்ச் மாசத்துல அந்த வருஷத்தினுடைய கடைசியில் அவங்க என்ன செய்யணும், உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பிஸியா பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வெட்டி வெடி பண்ணிட்டு இருப்பாங்க, கொண்டா அப்படியே வரைச்சு வரைச்சு பாத்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் அங்க போட்டு பாத்துட்டு இருப்பாங்க. எதுக்காக அக்கௌண்ட்ஸ் பாக்கணும், அங்க வர செலவுகளை கணக்கு பாக்கணும், எதுக்காக பாத்தீங்களா, எவ்வளவு லாபம் வந்துச்சு, எவ்வளவு நட்டம் வந்துச்சு, இவ்வளவுதான் பாப்பாரு. அடுத்தது என்ன செய்யணும்னு பாப்பாரு, அவ்வளவு வேணா முக்கியமான விஷயம் நம்ம வரணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆமா அதெல்லாம் வந்துட்டு நிறைய ஏமாத்திட்டு, ஏன்னா நானும் அந்த லைன்ல இருந்தேன், அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட நான் பயந்துக்கிறேன். முக்கியமா என்ன பண்ணுவாங்கன்னா, கணக்கெல்லாம் இவங்க முடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, இந்த கணக்குல தேவையில்லாத செலவுகள் என்னவெல்லாம் பண்ணிட்டோம், வேஸ்ட். இந்த லாபத்துல அவங்களுக்கு பிச்சுட்டு போயிருந்திருக்கும், ஏன்னா அவங்களுடைய நோக்கமே என்னதான், லாபத்துலதான். அப்ப தேவையில்லாத செலவுகள்லாம் இவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, லாபத்துல பிச்சுட்டு போய் கொஞ்சம் பங்கு அடிச்சுட்டு போயிருந்திருக்கும். அப்ப எல்லாம் கணக்கு போடுவாங்க, அதிகமா எந்த இதுக்கு நம்ம வேஸ்டா செலவு பண்ணிருக்கோம், எந்த இதுக்கு அளவுக்கு அதிகமா செலவுல பண்ணிருக்கிறோம், எந்த செய்ய வேண்டிய செலவுல எதை நம்ம கம்மியா பண்ணிருக்கிறோம், அப்ப எதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும், உட்கார்ந்து முதல்ல கணக்கு போடுவாங்க. இன்னைக்கு இந்தியாவில் பட்ஜெட் போடுறாங்களா இல்லைங்களா, எப்படிதான் பட்ஜெட் போடுறாங்க, ஆமா போன பட்ஜெட்ல நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணுமோ அந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்ல அதெல்லாம் செய்யாம கரெக்டா பண்ணணும் சொல்லிட்டு உட்காந்து பண்றாங்க பாத்தீங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல சேர்க்க வேண்டியது சேர்க்கணும், எடுக்க வேண்டியது எடுக்கணும், குறைக்கிறத குறைக்கணும், அதிகப்படுத்துறத அதிகப்படுத்தணும். இது நமக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல பாடமா இருக்கு. நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்ம உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். முதல்ல நம்முடைய ரசல் பிரதர் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்றாரு இந்த கணக்கு பார்க்கிற விஷயத்த, முக்கியமா இது செய்யணும், ஒவ்வொரு வருஷத்தினுடைய கடைசியில பஸ்டாவுக்கு முன்னாடி ஒவ்வொரு புது சிறுசையும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அப்ப உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் அவங்க கணக்கு போடணும், இந்த உடன்படிக்கையில இருந்து அல்லது போன பஸ்காவில இருந்து இந்த பஸ்கா வரைக்கும் நம்முடைய வளர்ச்சியின் விகிதம் எவ்வளவு, சராசரி எவ்வளவு, போன வருஷம் 20% இருந்தோம், இந்த வருஷம் எவ்வளவு சதவீதம் அதிகமா இருக்கு, போன வருஷம் நம்முடைய பலியின் ஜீவியத்துல 5% இருந்துச்சு, இந்த பஸ்கா வரைக்கும் நம்முடைய இந்த பலியின் ஜீவியம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு, இல்ல குறைஞ்சிருக்கா, குறைஞ்சதுன்னா ஏன் குறைஞ்சது, குறைஞ்சதுக்குரிய காரணம் என்ன ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த குறைஞ்சதுக்குரிய அந்த காரணத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடணும், அது அடுத்து இந்த பஸ்காவுக்கு அப்புறம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், அங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். எந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை வந்துட்டு ஊக்கப்படுத்துறதுக்கு அல்லது பலி செலுத்துறதுக்கு இன்னும் நம்ம பரிசுத்தமாகறதுக்கு உதவி பண்ணிச்சோ அதையெல்லாம் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், அதை வந்துட்டு ஆமா அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். அப்ப தேவன் கிட்ட இன்னும் எவ்வளவு எந்தெந்த விஷயத்துல நம்ம அவர்கிட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளணும், உட்காந்து கணக்கு போடணும். அப்ப அந்த விஷயத்த எல்லாம் எழுதி வச்சு தேவன் கிட்ட டெய்லி நம்ம வந்து போராடணும், எனக்கு கிருபை பண்ணுங்க, கிருபை பண்ணுங்க, கிருபை பண்ணுங்க, தேவன் கிட்ட போராடிக்கிட்டே இருக்கணும். போராடும் பொழுது இங்க என்ன ஆகும், அடுத்து அடுத்த இந்த ஒரு பஸ்கா வரும்போது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அடுத்த ஒரு பஸ்கா வரும்போது, இந்த பஸ்காவில இருந்துட்டு நாம் இதை வந்துட்டு சரியா செஞ்சோம்னா அடுத்த பஸ்கா வரும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆகும், கண்டிப்பா பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அப்போ பெரிய ஒரு ப்ரொமோஷன் நடக்கும். ஒரு புது சிருஷ்டிக்கு ப்ரொமோஷன் பீரியட் எப்ப தெரியுங்களா, பஸ்கா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பதவி உயர்வு கிடைக்கிற ஒரு நாள், பதவி உயர்வு இல்லாமே இருந்துட்டா எப்படி இருக்கும்னு பாருங்க. பதவி உயர்வு அடையணும் இல்லைங்களா, இதை வந்து படிப்படியா படிப்படியா நம்ம முன்னேறிட்டே போகணும். அப்போ பதவி உயர்வு கண்டிப்பா ஒரு பஸ்காவுக்கு அப்புறம் நம்ம கிடைச்சதா ஆராய்ச்சி பண்ணணும். தேவன் எந்த அளவுக்கு போன பஸ்காவுக்கு முன்னாடி நம்மளை பயன்படுத்தின, இப்போ இந்த பஸ்காவுக்கு அப்புறம் நம்மளை தேவன் எப்படி பயன்படுத்திட்டு இருக்காரு, தேவன் கருத்துல நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறோம் பார்க்கணும், உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும், பண்ணிட்டு கணக்கு போட்டு அப்படி இல்லைன்னா எதையெல்லாம் குறைக்கணுமோ எதுவா இருந்தாலும் என்ன பண்ணணும், முதல்ல தூக்கி எறியணும், தூக்கி போட்டணும், அவ்வளவுதான். சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கொள்ளணும். தேவன்கிட்ட கிருபையில நம்ம போயிட்டு ஒன்று சேர்ந்துட்டு அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு வளரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்ப இந்த கணக்கு போடுறது அப்படிங்கிறது நமக்கு மிக மிக அவசியமா இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் பஸ்கா நெருங்க 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 முழு மனசோட, அதாவது திறந்த மனசுல நம்ம என்ன பண்ண உட்காந்து, முதல்ல ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறையில குடும்பத்துல கணவன் மனைவி இருந்துட்டா கூட இவர் பண்றது அவங்களுக்கு தெரிய வேண்டாம், அவங்க பண்றது இவருக்கு தெரிய வேண்டாம், உட்காந்து முதல்ல என்ன பண்ணும், கணக்கு போடணும், உட்காந்து ஆலோசனை பண்ணணும். ஆலோசனை பண்ணி தேவன்கிட்ட அதை நம்ம ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, பெற்றுக்கொள்றதுக்கெல்லாம் கிருபியை நம்ம பெற்றுக்கொண்டு இந்த ஒரு பஸ்காவை ஆசரிச்சோம்னா தேவன் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவார், அவன் எந்த ஒரு அழைப்புக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பு நாம் வந்துட்டு பெற்றுக்கொண்டு தகுதி அடைவதற்கு தேவன் எல்லா விதத்திலும் நமக்கு கிருபை செய்வார். பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமா.